بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், மார்க்க உபதேசத்தை தெரிந்து அல்லாஹுவை பற்றிய சிந்தனையை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி அதற்காக இந்த நேரத்தில் இங்கே நாம் சங்கமித்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அல்லாஹுடைய சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நாம் வாழக்கூடிய உலகத்திலே நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹுவை நம்பிய மக்களுக்கு அந்த நிகழ்வுகளை காணும்போது அல்லாஹ்வுடைய நினைப்பு வரும், அல்லாஹ்வின் மீது ஈமான் அதிகமாகும். அந்த அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நம் மீது உள்ள பொறுப்புணர்வுகள் என்ன என்பதை ஒரு அடியான் சிந்தித்து அவன் மறுமையை நோக்கி தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வான். இந்த நிகழ்வுகளை காணும்போது சரியான ஈமான் இல்லாதவர்கள், ஆழமான ஈமான் இல்லாதவர்கள் இந்த நிகழ்வுகள் ஏதோ நடக்கிறது என்று பார்த்துவிட்டு அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினையை பெறாமல் அவர்களுடைய வாழ்நாள் கழிந்து விடுகிறது. அல்லாஹ் நல்லடியாருடைய பண்பாக திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமௌ வ குஊதௌ வ அலா ஜுனூபிஹிம். நல்லடியார்கள் யார் தெரியுமா? அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமௌ வ குஊதௌ வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் அல்லாஹ்வை நின்றவர்களாக, அமர்ந்தவர்களாக, படுத்தவர்களாக அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்வை நாம் நினைக்க வேண்டும். எப்படி நினைக்க வேண்டும்? குறிப்பிட்ட சூழ்நிலையில் பள்ளிவாசலில் தான் நினைக்க வேண்டும் என்பது அல்ல, தொழுகையில் மட்டும்தான் நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை. அது நல்லடியாருடைய பண்பல்ல. தொழுகையில் நினைப்போம், பள்ளியிலும் நினைப்போம், நின்றவர்களாக, படுத்தவர்களாக, அமர்ந்தவர்களாக எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நாம் நினைக்க வேண்டும். அதுதான் சரியான இறை நம்பிக்கை. அப்படிப்பட்டவர்கள் தான் சரியான மக்கள், அல்லாஹ்வை உண்மையாக நம்பக்கூடியவர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த அல்லாஹ்வை அவர்கள் எப்படி எதிலிருந்தெல்லாம் நினைப்பார்கள்? அல்லாஹ்வை நினைப்பார்கள், எதை பார்த்து நினைப்பார்கள்? வயதஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்டதை அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்ப்பார்கள், வானங்களை பார்ப்பார்கள், பூமியை பார்ப்பார்கள், மலைகளை பார்ப்பார்கள், கடல்களை பார்ப்பார்கள், அங்கே அல்லாஹ் படைத்திருக்கின்ற
விலங்குகளையும் பறவைகளையும் படைப்பினங்களையும் காண்பார்கள், மரங்களை செடிகொடிகளை பார்ப்பார்கள். அல்லாஹ் அனைத்து மக்களையும் வாழ வைக்கிறானே, ஜீவ நீர் அந்த மழை நீரை இறக்குகிறான், இதை காண்பார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்த்துவிட்டு அவர்கள் என்ன சொல்வார்கள்? அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்துவிட்டு ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய முறை இதுதான். அல்லாஹ் நம்ம எப்படி நினைக்கிறது? அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒவ்வொன்றை பார்க்கும் போதும் நமக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறதா? அப்ப நம்ம அல்லாஹ்வை சரியா நம்புறோம். வானத்தை பார்க்கும்போது வானம் மட்டும் நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது, நம்முடைய சிந்தனைக்கு உடனடியாக வர வேண்டும், இதை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றல் எப்படி, வானமே இவ்வளவு பிரம்மாண்டமாக மகத்தானதாக நாமெல்லாம் பார்த்து வியக்கக்கூடிய வகையில் இருக்கிறது, இதை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்று வானத்தை பார்க்கும் போது, பூமியை பார்க்கும் போது, அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய நினைப்பு, ஞாபகம், சிந்தனை நமக்கு வர வேண்டும். நல்லடியார்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை எல்லாம் பார்த்து விட்டு ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எங்கள் இறைவா இதை நீ வீணாக படைக்கவில்லை, இதை நீ வீணாக படைக்கவில்லை, சுபஹானக ஃபகினா அதாபன்னார், இதெல்லாம் ஒரு நோக்கத்துக்காகத்தான் நீ படைத்திருக்கிறாய், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்று, நீ தூய்மையானவன் என்று அந்த நல்லடியார்கள் சொல்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிறந்த மக்களாக இருக்க வேண்டும் என்றால், நல்லடியார்களாக நாம் உலகத்திலே வாழ வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் பார்த்து அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள். சில நேரங்களில் ஒரு அழகான ஒரு மீனை பார்க்கிறோம், அழகான ஒரு உயிரினத்தை காண்கிறோம், அதை பார்க்கும் போது நாம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான், இதையெல்லாம் அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது நல்லடியாருடைய பண்பு. சமீபத்தில் சில நிகழ்வுகள் உலகத்தில் நடக்கிறது, அது முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இருக்கலாம், அல்லது காஃபிர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா, அல்லாஹ்வை நாம் நினைக்க வேண்டும். சமீபத்தில் நாம் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஆட்சி அதிகாரம் யாருக்கு என்ற ஒரு புதிய குழப்பம் ஏற்பட்டது. அது மக்களுக்கெல்லாம் ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. கடைசியில் யார்தான் ஆட்சிக்கு வருவா, தமிழ்நாட்டுடைய நிலைதான் என்ன என்ற அளவுக்கு உலக அளவில் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. அங்கே முஸ்லிம்களாகிய நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை அவன் கையில் வைத்திருக்கிறான். அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அந்த அதிகாரத்தை வழங்குவான். ஒரு மனிதன் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படலாம், அதற்காக எவ்வளவோ முயற்சிகளை செய்யலாம், ஆனால் அவனுக்கு ஆட்சி அதிகாரம் ஆசைப்பட்டால் கிடைத்து விடுமா? கடும் முயற்சி செய்துவிட்டால் கிடைத்து விடுமா? எவ்வளவோ அவனுடைய சக்தியை, அவனுடைய கூட்டத்தை பயன்படுத்தி அவன் பாடுபடுகிறான், ஆனால் அல்லாஹ் யாரை அமர்த்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்குத்தான் அந்த ஆட்சி கிடைக்கிறது. அல்லாஹ் நினைத்தால் நல்லவனுக்கும் ஆட்சி வழங்குவான், அல்லாஹ் நாடினால் தீயவனுக்கு கூட ஆட்சி வழங்குவான். அல்லாஹ் ஒருவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கிவிட்டதனால் அவன் சிறந்தவன், நல்லவன், ஈமான் உள்ளவன் என்று அர்த்தம் அல்ல. நல்லவர்களுக்கும் ஆட்சி அதிகாரம் வழங்கப்படும், தீயவர்களுக்கும் வழங்கப்படும். வரலாறு நெடுகிலும் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு மனிதர் நல்லடியார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு மிகப்பெரிய ஆட்சியை வழங்கினான். சொல்ல போனால் அது மாதிரியான ஆட்சியை அவரை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. பெரிய பெரிய மன்னர்கள் உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள், வரலாறுகள் அவர்களை பற்றி எல்லாம் பேசுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு மன்னர் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த மாதிரியான ஆட்சியாளர் யாருமே வரவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இது சுலைமானுடைய துவா, ரப்பிஃஃபிர்லி, இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு, வஹபலி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, எனக்கு பிறகு யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஆட்சியை எனக்கு வழங்கு என்று அல்லாவிடம் அவர்கள் துவா செய்தார்கள். அல்லாஹ் அதை திருமறை குரானில் குறிப்பிடுகிறார். என்ன ஆட்சி? ஒரு மனுஷன் மனிதர்களை தான் ஆட்சி செய்வான், ஆனா சுலைமான் அவர்களுக்கு அல்லாஹ் மனிதர்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தையும் வழங்கினான், ஜின்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இது யாருக்காவது கிடைக்குமா? ஆனால் சுலைமான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஜின்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம். காற்று யாருக்கு முடியும்? அவர் உத்தரவிட்டால் இந்த திசையில் செல்ல வேண்டும் என்றால் காற்று அந்த திசையில் செல்லும். அதற்கு எதிர் திசையில் காற்று அடிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டால் அவருடைய ஆணைக்கு இணங்க காற்று கட்டுப்படும். இதெல்லாம் அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான். இது யாருக்கு கிடைக்காத ஆட்சி. இப்படி நல்லடியார்களுக்கும் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார். தாலூத் மலிகா, தாலூத் என்பவரை அல்லாஹ் ஒரு ஆட்சி அதிகாரியாக அல்லாஹ் நியமித்தான். இதெல்லாம் நம்ம குர்ஆன்ல நம்ம படிக்கிறோம். தீயவர்களும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். பிரவுன் வழங்கப்பட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்த ஒரு மன்னன், அவனும் காஃபிராக இருந்தான், அவனுக்கும் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினான். அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து அவன் பெருமையும் அடித்தான். அவன் அல்லாஹ் அவன் நம்பல. திருமறை குர்ஆனில் அவனை பற்றி அல்லாஹ் ஒரு குறிப்பு சொல்கிறார். அலம் தர நபியை நீர் காணவில்லையா? இலல்லதி ஹாஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க, ஒருவனுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்த காரணத்தால் இப்ராஹிமிடம் ரப்புடைய விஷயத்தில் அவன் தர்க்கம் செய்தான். இது கால இப்ராஹிம், இப்ராஹிம் நபி சொன்னார், ரப்பி அல்லதி யஹ்யி வ யுமீத், என்னுடைய ரப்பு என்னுடைய இறைவன் அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணிக்க செய்கிறான். இவனுக்கு அதிகாரம் எல்லாம் வந்தோடனையும் தலக்கணம் கூடி போச்சு. நீங்க பாருங்க, யாராருக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் வருதோ அவர்களுடைய நிலையே மாறிடும். தன்னே இறைவன் சொல்லிடுவாங்க. அவங்க சொல்றாங்களோ இல்லையோ மக்கள் அப்படி சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அதை இவர்களும் மனதளவில் அங்கீகரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப எப்ப மனசளவில் அங்கீகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்ப இவனும் சைத்தான் ஆயிடுவான். அது இஸ்லாத்துடைய மிக அடிப்படையான விஷயம். ஒரு மனுஷன் அடுத்தால வணங்குறான், வணங்கப்படக்கூடிய மனிதன் தன்னை அடுத்தால் வணங்குறாங்கன்னு தெரியும் போது என்ன செய்யணும்? வணங்காதீங்கன்னு சொல்லணும். அதை மனதளவில் அங்கீகரிக்கிறான், அதை கண்டு மௌனமாக இருக்கிறான் என்றால் இவனும் பாவியாகி விடுவான், அல்லாஹ்வுக்கு எதிரியாகி விடுவான். ஆனால் உலகத்தில் அதான் நடக்குது. பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் வருகிறதோ உடனே அவர்களை கடவுளே தெய்வமே என்றெல்லாம் போடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த மன்னன் அவனும் தன்னை இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். என்னிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. இப்ராஹிம் நபி சொன்னார், என்னுடைய ரப்பு யாரு தெரியுமா? அவனை உயிர்ப்பிப்பான், அவனை மரணிக்க செய்வான். அவன் உயிர்ப்பிப்பான், மரணிக்க செய்வான், உயிரும் கொடுப்பான், உயிரையும் எடுப்பான். இப்ராஹிம் நபி சொன்னதை இவன் தவறாக வழங்கிக்கிட்டு நானும் தான் உயிரை வாழ வைப்பேன், நானும் தான் மரணிக்க செய்வேன் என்று சொன்னான். ஒரு மனுஷனை கூப்பிட்டான், அவனை சாவடிச்சான், ஒரு மனுஷனை விட்டுட்டான். மத்தியா இவனை காப்பாத்தனா இல்லையா? உயிரோட விட்டேனா இல்லையா? இவனை சாவடிச்சனா இல்லையா? அவ மரணிக்க மூத்த கொடுக்கக்கூடிய அதிகாரம் என் கையில இருக்கா இல்லையா என்று அவன் இப்ராஹிம் நபியிடம் எதிர்த்து பேசினான். இப்ராஹிம் நபி அவரிடம் பதிலுக்கு அழகான முறையிலே ஒரு கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்க வைக்கிறான், நீ உண்மையான இறைவன் என்றால் நீ மேற்கிலிருந்து அதற்கு எதிரான திசையில் நீ சூரியனை உதிக்க வை பார்ப்போம் என்று அவனிடம் சவால் விட்டார். காஃபிரா போன அவன் வாயடைத்து போனான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுல, பதில் சொல்ல முடியல அவனுக்கு. இந்த அடிப்படையில் நல்லவர்களும் ஆட்சி வழங்கப்பட்டிருக்கிறார்கள், பாவிகளும் தீயவர்களும் ஆட்சி வழங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அதிகாரம் யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் சொல்லுங்கள், மாலிக்கல் முல்க், அல்லாஹ்வுடைய பெயர் மாலிக்கல் முல்க், அதிகாரம், அதிகாரத்துக்கெல்லாம் அதிகாரி. அல்லாஹ் யார்? அதிகாரத்துக்கு அதிகாரத்தையே தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடியவன், அனைத்து அதிகாரங்களையும் சொந்தமாக்கி கொண்டிருப்பவன், அனைத்து மன்னர்களுக்கும் அவன் மன்னன், அவன் அதிகாரி. ஏன்னா மனிதர்கள் எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தாலும் அதிகாரியா இருந்தாலும் அவனுடைய அதிகாரம் ஒரு வரையறைக்கு உட்பட்டது. அவன் நினைச்சது செஞ்சிட முடியுமா? அதிகாரத்தை நிலையாக அவன் கையிலே வைத்துக் கொள்ள முடியுமா? அழியாமல் அவன் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? அவனுடைய அதிகாரம் ஒரு வரையறைக்கு உட்பட்டது. அதுல நிறைய பலவீனங்கள் இருக்கும், பல விஷயங்கள் அவன் செய்ய முடியாது. இதுதான் மனுஷனுடைய அதிகாரம். எவ்வளவு பெரிய பிரதமர் ஆனாலும் சரி, உலகத்தில் மிகப்பெரிய சக்தி ஆனாலும் சரி, அல்லாஹ் நினைச்சா உலகத்தில் அவன் எவ்வளவு உயர்ந்தாலும் திடீர்னு அவன் உயிரை பிடிக்கிட்டானா முடிஞ்சு போச்சு, அவன் மௌத்தா போயிருவான். அவனுக்கு இயலாத விஷயங்கள் உலகத்தில் நிறைய இருக்குது. அப்ப அனைத்து அதிகாரங்களையும் கையில வைத்திருக்கக்கூடியவன் யார்? மாலிக்குல் முல்க், அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரி, அனைத்தையும் சொந்தமாக்கி கொண்டிருக்கக்கூடியவன். தொகுத்தில் முழுக்க மந்தசா, நீ அதிகாரத்தை நீ நாடக்கூடியவர்களுக்கு வழங்குகிறாய். இது திருமறை குரானுடைய வசனம். அதிகாரம் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கிடைக்கும். முழுக்க மிம்மந்தசா, நீ விரும்பக்கூடியவரிடமிருந்து அந்த அதிகாரத்தை பறித்து விடுகிறாய். நீ விரும்பியவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறாய், நீ விரும்பியவர்களிடமிருந்து அந்த அதிகாரத்தை பறித்து விடுகிறாய். அல்லாஹ் நினைச்சா யாருக்கு வேணா அதிகாரத்தை கொடுப்பான், யார்கிட்ட வேணுமானா அல்லாஹ் அதிகாரத்தை புடுங்கிருவான். பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், அவன் அந்த அதிகாரத்தை எடுத்துக்க அவன் வர முடியாது. ஒரு சாதாரண கீழ்நிலையில இருந்திருப்பான், சாமானியனாக வாழ்ந்திருப்பான். அவன் பார்த்தா சில வருடங்கள்ல மிகப்பெரிய அதிகார இடத்துக்கு அவன் போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன? அல்லாஹ் நாடியவர்களுக்கு அவன் வழங்குவான். அவன் கையில இருக்குது அதிகாரம், இந்த அதிகாரம். சில விஷயங்கள் அல்லாஹ் அவன் கையில வச்சிருக்கிறான்ல. என்னென்ன விஷயங்கள்? இந்த மலை இறக்குறது, என்ன உயிர் கொடுக்கிறது, உயிரை எடுக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம். மறைவான விஷயத்தை அறியறது. இதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம் தான் என்னன்னா, ஆட்சி அதிகாரம் யாருக்கு, யாரை ஆட்சியாளராக நியமிக்கிறது, அந்த அதிகாரம் அவன் கையில தான் இருக்குது. நாடியவர்களை நீ கண்ணியப்படுத்துகிறாய், நாடியவர்களை நீ வலிமையாக்குகிறாய், நாடியவர்களை நீ பலகீனப்படுத்துகிறாய். எதிக்கல் ஹைர், எல்லா நலவும் உன்னுடைய கையில் இருக்கிறது. இன்ன காலா குல்லி ஷயின் கதீர், நீ அனைத்துக்கும் சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன். இப்படி நம்ம அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்பணும்? அல்லாஹ்வே அனைத்துக்கும் அதிகாரி, நாடியவர்களுக்கும் அதிகாரம் கொடுப்பான், நாடியவனு அது அதிகாரத்தை எடுப்பான், எல்லா நன்மைகளும் அவன் கையில இருக்கிறது. அவன் நாடாமல் உலகத்துல யாருக்கும் எந்த நன்மையும் ஏற்படாது, அவன் நாடாமல் உலகத்துல யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது. அனைத்துக்கும் சக்திக்கு உள்ளவன் அவன் தான். இது இஸ்லாத்துடைய மிக பேசிக்கான விஷயம். தமிழகத்தில் நடந்த இந்த பிரச்சனையை நீங்க பாருங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை செல்ல தெளிவாக நமக்கு தெரிய வரும். எப்படி? ஆரம்பத்தில் தேர்தல் நடந்தது, தேர்தல் நடந்து வளமையாக தமிழகத்துடைய நிலைகள் என்ன, ஒரு அஞ்சு வருஷம் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா அப்புறம் அஞ்சு வருஷம் வேற கட்சிக்கு வரும், இப்படித்தான் வளமையாக இருந்தது. ஆனா அந்த நிலைகள் மாறி வேற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு பெண்மணி ஆட்சிக்கு வந்தாங்க, அல்லாஹ் நாடினா அவங்கள ஆட்சிக்கு வைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் நாடி இருக்கா, அவ்வளவுதான். ஆனா அது உங்களுக்கு நிலையா இருந்துச்சா? இல்ல. சில மாதங்கள் அவர்கள் முதல்வர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது? அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. அந்த மரணத்தை தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் ஆசை, இந்த ஆட்சிக்கு நம்ம வரணும், எப்படியாவது நாம முதலமைச்சரா ஆயிரணும் என்று பலவாறு பல பேர் முயற்சித்தாங்க. ஒரு சில பேர் முயற்சித்து அவங்கதான் முதல்வரா ஆயிருவாங்க என்ற நிலை வரக்கூடிய நேரத்தில் அவங்கள கொண்டு போய் ஜெயில தள்ளிவிட்டாங்க. யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. எல்லா அதிகாரத்தையும் கையில வைத்துக் கொண்டு, எம்எல்ஏக்களை எல்லாம் கையில வைத்துக் கொண்டு, எல்லாமே இருக்கிறது, அடுத்து இவங்கதான் முதல்வர் என்று ஒரு கணிப்பு வரக்கூடிய நேரத்தில் நிலைமைகள் எப்படி மாறுது என்று பாருங்கள். அவங்களுடைய நிலையே வேற மாதிரி போய்விட்டது. இப்படி ஒரு பக்கம், திடீர் என்று பார்த்தா ஒரு எம்எல்ஏ பிடிச்சு என்ன செஞ்சாங்க, முதல்வர் ஆக்கிட்டாங்க. அவர் கனவுலையா நினைச்சு பார்த்திருப்பாரா நம்ம முதல்வராகும் சொல்லி? நினைத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நாட்டம் அவ்வளவுதான். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, நம்ம இன்னும் சில வருடங்கள்ல எப்படியாவது மரணிக்க போறோம், நம்ம மரணிக்கிறதுக்குள்ள எப்படியாவது முதல்வர் பதவியை வாங்கிட்டு அதோட நம்ம மரணிச்சிட்டோம் சொன்னா அதுதான் நமக்கு பெரிய அந்தஸ்து சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் போதெல்லாம் இதை சொல்லியே அவர் ஓட்டு கேட்டார். இப்ப கூட அவர் அதுக்குதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கார். இந்த குழப்பங்களுக்கு மத்தியில எப்படியாவது நம்ம முதல்வர் ஆயிட முடியாதா அப்படின்னு சொல்லி அதுவும் நடந்த பாடு இல்லை. அப்ப எல்லாரும் எவ்வளவு ஆசைப்படுறாங்க, முயற்சி பண்றாங்க, ஆனா அது கிடைக்குதான்னு பாருங்களேன். இன்னொருத்தர் முதல்வரா இருந்த கொஞ்ச காலம் இருந்துட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் நம்ம முதல்வர் ஆயிரலாம், உள்ள இருந்தா நம்மளை விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து ராஜினாமா எல்லாம் பண்ணிட்டு வந்தார். கடைசியில அவருடைய நிலைமை இந்த மாதிரி ஆகி போச்சு. இதெல்லாம் நீங்க பாருங்க. மத்தியில் ஆளக்கூடிய இந்த பிஜேபி அரசு நம்முடைய சார்பில் யாராவது ஒரு ஆளை முதல்வரா வச்சிடலாமா? ஒரு 6 மாச காலம் குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை வச்சுட்டு இந்த தமிழக ஆட்சியை கலைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது கைப்பற்றலாமா என்று அவர்கள் யோசித்தார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஆட்சி அதிகாரம் எனக்கு வேணும் வேணும் என்று நாலாபுரமும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காக எல்லா முயற்சியும் செய்யறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா, யார் எதிர்பார்க்கலையோ அவர்களுக்கு அது கிடைக்கிறது. அதற்காக பாடுபடக்கூடிய முயற்சி செய்யறவங்க, குறிக்கோளா லட்சியமா கொண்டு போறவங்க அவங்களுக்கு கிடைக்காம போகுது. அப்ப இதெல்லாம் யாருடைய கையில இருக்குது? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு உண்மை புரியணும். இது சாதாரண ஒரு அரசியல் பிரச்சனையா இருந்தாலும் கூட இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். என்ன அல்லாஹ்வுடைய ஞாபகம்? அல்லாஹ் அவன் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு அது கிடைக்குது. அல்லாஹ் ஆட்சியை வழங்கக்கூடியவன், நாடியவருக்கு தரக்கூடியவன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மூமினும் இது போன்ற நிகழ்வுகளை காணும் போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். அது மாதிரி சமீபத்தில் நம்ம இருக்கக்கூடிய இந்த சவுதியில ஒரு நிகழ்வை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய நினைப்பு நமக்கு இன்னும் அதிகமாகணும். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த மழையை சொல்லித்தான் அவனை பற்றி நமக்கு புரிய வைக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன தெரியுமா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு என்ன வழங்கியிருக்கான்னு தெரியுமா? நீங்க அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? இதை எல்லாத்தையும் இஸ்லாத்துடைய சில பேசிக்கான அடிப்படையான நம்பிக்கைகளை கூட இந்த மலையை சுட்டி காட்டித்தான் அல்லாஹ் மனிதர்களுக்கு பாடம் புகட்டுகிறான், மனிதர்களுக்கு போதனை செய்கிறான். மழை அதை காணும்போது ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் கண்டிப்பா வரணும். வரலையா அப்ப நம்மகிட்ட ஈமான் கோளாறு இருக்குது. மழை பொழிந்த உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். ஏன்னா மழையை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், வானத்திலிருந்து முபாரக்கான நீரை நாம் இறக்கினோம், இறக்குகிறோம். இந்த மழையை அல்லாஹ் புகழுகிறான். எப்படி புகழுகிறான்? மா அன் முபாரக். சில பேருக்கு முபாரக் என்ற பெயர் கூட வைப்பாங்க. என்ன அர்த்தம்? பரக்கத் நிறைந்த நீர். பரக்கத் நிறைந்த நீர், பரக்கத் என்றால் அதனுடைய விளக்கம் நன்மைகள் நிறைந்திருப்பதும் அந்த நன்மைகள் நிலைத்திருப்பதற்கும் பெயர் தான் பரக்கத் என்பது. அல்லாஹ் மழை நீரை முபாரக் என்று சொல்கிறான். ஏன்? மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறது, மனிதர்களை வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. சில நேரங்களிலே கொஞ்சம் சில நாட்கள் சில மாதங்கள் பஞ்சம் ஏற்பட்டாலும் எப்படியோ அல்லாஹ் உயிரினங்களை இந்த மழை நீரை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். விண்ணில் மழை துளி, மண்ணில் உயிர் துளி. மழை நீர் இல்லை என்றால் உலகத்தில் உயிரினங்கள் இல்லை. அல்லாஹ் அதை புகழுகிறான், மா அன் முபாரக்கன், முபாரக்கான மழை நீர். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கூறுகிறான் இந்த மழை நீரை பற்றி, வஹுவல்லதி யுர்சிலு ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹமத்தி, அவனே தன்னுடைய ரஹமத்துக்கு முன்னால் அந்த ரஹமத் வரப்போகிறது என்று சுபச்செய்தியை சொல்லக்கூடிய காற்றை அவன் அனுப்புகிறான். அல்லாஹ் காற்று அனுப்புறான். மழை பெறதுக்கு முன்னாடி ஒரு காற்று அடிக்கும், அந்த காற்று நமக்கு ஒரு தகவலை கொண்டு வருது. என்ன தகவலை கொண்டு வருது? மழை பொழிய போகிறது. அல்லாஹ் அதை எப்படி சொல்றான்? மழையை அறிவிக்கக்கூடிய ஒரு காற்று என்று சொல்லவில்லை, ரஹ்மத்தை அறிவிக்கக்கூடிய காற்று. மழையை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ரஹ்மத் என்று சொல்கிறான். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம். அவன் ரஹ்மான் ரஹீமாக இருப்பதால் அவன் செய்யக்கூடிய செயல்தான் இந்த மழை. மழை என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், கருணை, அல்லாஹ்வுடைய கிருபை. உண்மைதான, இந்த மழையில தானங்க நம்மளா வாழ்றோம். மழை மட்டும் இல்லாட்டா நம்மளால வாழ முடியுமா? உலகத்தில் அனைத்து உயிரினங்களும் தண்ணீரிலிருந்துதான் உயிருள்ள எல்லா வஸ்துக்களையும் நாம் படைத்திருக்கிறோம். எல்லா உயிரினங்களையும் எல்லா தண்ணீர்தான் வச்சிருக்கிறான். மழை நீரை குடிச்சுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் மழை நீரால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் இந்த மழை நீரை பற்றி, ஒமா அன்சல் அல்லாஹு மின ஸமாஇ மின் மாஇன் ஃபஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா. வானத்திலிருந்து அல்லாஹ் மழை நீரை இறக்கினான். ஃபஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா, இந்த மழை நீரின் மூலம் பூமி இறந்த பிறகு அல்லாஹ் அதற்கு உயிரூட்டினான். பூமிக்கு உயிரே கிடைக்கிறது இதுலதான், மழை நீர்ல தான். இதெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்லே சொல்லி காட்டுகிறான். பூமி மௌத்தான பிறகு உயிரினங்களே இல்லாத இல்லாமல் இருந்த நிலையில் இந்த மழையை பொழிய வைத்து அல்லாஹ் அங்கு உயிரை ஊட்டுகிறான். நீங்க பார்க்கலாம், இந்த மழை நீர் இல்லாத நேரங்களில் கண்மாய்கள் பாருங்க, காஞ்சு வறண்டு போயிடும். அங்க ஒரு தவக்கால இருக்காது, ஒரு பூச்சி இருக்காது, ஒரு மீன் இருக்காது, ஏன் செடி கொடிகள் கூட இருக்காது, எல்லாம் காஞ்சு போய்விடும். அது இறந்த பூமியாகி விடுகிறது. உயிரினங்களே இல்லாமல் அங்க இறந்த பூமி தானே, அது இறந்த பூமியாக இருக்கிறது. மழை பொழிகிறது, தண்ணீர் சேருகிறது. அந்த வாய்க்கால்களில், கண்மாய்களில், ஆறுகளில், குளங்களில், குட்டைகளில் இந்த நீர் பாய்கிறது. பாய்ந்தவுடன் அந்த வாய்க்கால், கண்மாய் எல்லாம் எப்படி மாறுகிறது? உயிருள்ள இடமாக மாறிவிடுகிறது. அங்க தவக்காலைய நீங்க பார்க்கலாம், மீன்களை பார்க்கலாம், செடி கொடிகளை பார்க்கலாம், புழு பூச்சிகளை பார்க்கலாம், எல்லாமே வந்து விடுகிறது. எல்லாம் எங்க இருந்தது? அங்கதான் செத்து கிடந்துச்சு. மீன் முட்டைகள் காய்ந்து உயிரற்ற ஒரு பொருளாக மண்ணுக்குள் கிடந்தது. இந்த தண்ணீர் பாய்ந்தவுடன் அந்த மீன் முட்டைகள் உயிர் பெற்று குஞ்சுகள் வெளியே வந்து அங்கே உயிரினங்கள் வளர்கிறது. இப்படிதான் தாவரங்கள், செடி கொடிகள் எல்லாமே காஞ்சு போன, செத்து போன பூமியில மழை நீர் வந்து அங்க உயிர் ஊட்டுறத நம்ம பாக்கிறோம். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், ஃபஹயாபிஹில் அர்த பஅத மௌதிஹா, பூமி இறந்த பிறகு இந்த மழை நீரின் மூலம் அவனை உயிரூட்டுகிறான். இந்த வேலை யாராவது நம்ம செய்யறோமா? இதுல நம்முடைய பங்கு ஏதாவது இருக்கிறதா? முழுக்க முழுக்க அல்லாஹ் செய்யறான். அப்ப மழை நீரை பார்க்கும்போது, ஆஹா, நம்மளை வாழ வைக்கக்கூடிய நீர் அல்லாஹ் நமக்கு இறக்கி இருக்கிறான். உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் ஜீவ நீரை அல்லாஹ் இறக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய நினைப்பு நமக்கு வர வேண்டும். இதுவும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல மட்டும் உள்ள விஷயம். அவன் இருக்கிறாங்கிறத காட்டுறதுக்காக அல்லாஹ் நமக்கு இந்த மழையை ஒரு உதாரணமாக அமைத்திருக்கிறான். எனவே இது மனுஷன் இயலாமையில் உள்ளவன் சிந்திக்கணும். மனுஷன் மழை நீரை வச்சுதானே வாழ்றோம். அந்த மழையை நம்ம விரும்பின நேரத்துல நம்மளால கொண்டு வர முடியுதா? இந்த மழை கொட்ட கொட்டன்னு கொட்டுது. நம்ம நாட்டில் மழை இல்லை, கொஞ்சம் இந்த மழையை அங்க திருப்பிவிட முடியுமா? அங்கிருந்து மழையை வேற இடத்துல திருப்பிவிட முடியுமா? இது முழுக்க முழுக்க யார் அதிகாரத்தில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அவனே முடிவு செய்வான் எந்த இடத்துல, எந்த நாட்டில் எவ்வளவு மழை பொழியணும், எப்ப பொழியணும், எல்லாவற்றையும் அவனே முடிவு செய்கிறான். அப்ப நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. அந்த மழை நீரை வச்சுதான் நம்ம வாழ்றோம். ஆனா அது நம்ம கையில இல்லை. அது யார் கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அதை காணும் போது அப்ப நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? நம்முடைய ஆற்றல் இல்லாத அல்லாஹ்வுடைய குதிரத்தில் உள்ள ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஐந்து விஷயங்கள் ஒரு வசனத்தில் அவனிடம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அவனை தவிர வேறு யாரிடமும் அது இல்லை. இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, மறுமை நாள் எப்போது வரும் அது அல்லாஹ்விடம் மட்டும்தான் அந்த ஞானம் இருக்கிறது. வேற யாருக்காவது தெரியுமா மறுமை நாள் எப்போது வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தெரியாது, ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ் அவர்களுக்கு கூட தெரியாது. அது அல்லாஹ் மட்டுமே அறிஞ்ச விஷயம். வயனஸ்ஜிலுல் கைஸ் மலையை அவனே இறக்குகிறான். இதுவும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தெரியாது. சில விஷயங்கள் இருக்கிறது, மார்க்க சட்ட திட்டங்கள், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவருடைய ரசூலுமே மிக அறிந்தவர்கள் என்று சொல்வார்கள். ஏன்னா மார்க்க சட்ட திட்டங்களை அறிகிறது அல்லாஹுக்கு தெரியும், அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லிக் கொடுப்பான், ஏன்னா ரசூலுக்கு தெரியும், இவ்வாறு சொல்வாங்க. ஆனா மழை விஷயத்தில் இப்படி சொல்ல முடியுமா? மழை எப்போது வரும்? அல்லாஹு ரசூலுஹு அலம், இது அல்லாஹ் ரசூலுக்கு நல்லா தெரியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும், ரசூலுக்கு கூட தெரியாது. அல்லாஹ் தனக்கு மட்டும் வைத்துக் கொண்ட ஒரு விஷயம்தான் இந்த மழையுடைய அதிகாரம். மழையை அவனே இறக்குகிறான், கருவறைகள் உள்ளதே அவனே அறிகிறான். அது கருவறை உள்ளது ஆனா பெண்ணா, அது வந்து அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதனுடைய ரிஸ்க் என்ன, அதனுடைய கதா கதிர் எல்லாத்தையும் அல்லாஹ் அறிகிறான். மனுஷங்க எல்லாத்தையும் அறிய முடியாது. உமா ததிரி நப்சும் மாதா தக்சிபு கதா, நாளைக்கு நாம் என்ன செய்வோம் என்பதை எந்த ஆத்மாவும் அறியாது. என்ன சம்பாதிப்போம் அது யாருக்கும் தெரியாது, என்ன சாப்பிடுவோம் அது யாருக்கும் தெரியாது. தமூத், எந்த இடத்தில் மரணிப்போம் என்பதையும் எந்த ஆத்மாவும் அறியாது. நம்ம எங்க மௌத்தா போவோம்? நம்ம ஊர்லதான் மௌத்தா போவோமா? தெரியாது. அல்லாஹ் நாடினா சவுதியில கூட நம்ம மௌத்தா போகலாம், அல்லது வேற எங்காவது ஒரு நாட்டில் கூட மௌத்தா போகலாம். எத்தனையோ பேர் வானத்துல பறக்கிறாங்க, அவங்க எதிர்பார்க்காத நாட்டில் அவங்க விழுந்து மரணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எந்த ஒரு ஆத்மாவும் எந்த இடத்துல மரணிக்கும் என்பது அதுக்கு தெரியாது. இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக மழை என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அவளம் இரவு அண்ணா நசுக்குல்மா, அந்த மழையை சிந்திச்சு பார்க்கலீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய ஞாபகம் உனக்கு வரும். மழையை நீ சிந்திச்சேன்னா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். மேக கூட்டங்கள் திரண்டுதான மழை வருகிறது, அந்த மேக கூட்டங்களை எல்லாம் திரள செய்யக்கூடியவன் யார்? அவளம் இரவு அண்ணா நசுக்குல்மா இந்த மேகக்கூட்டங்களை எல்லாம் காய்ந்த நிலத்தை நோக்கி நாம் இழுத்து கொண்டு வந்து மழையை பொழிய வைக்கிறோம். செடி கொடிகள் முளைக்கிறது, நீங்களும் கால்நடைகள் எல்லாம் சாப்பிடுறீங்க, சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சிந்திச்சு பார்த்து என்ன நம்ப மாட்டீங்களா? எனக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா? அது மாதிரி யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. இந்த மழையெல்லாம் அல்லாஹ் பொழிய வைக்கிறான் அல்லவா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. பெய்யக்கூடிய மலைகள் எல்லாம் அப்படியே கடல்ல போய் கலந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. அல்லாஹ் அதுக்கு என்ன ஏற்பாடு செய்யறான்? இந்த பூமியை எல்லாம் அந்த செட்டப்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த பூமிய பெய்யக்கூடிய மழை நீர் எல்லாம், பொழியக்கூடிய நீர்கள் எல்லாம் இந்த பூமிக்குள் சென்று அது நிலத்தடி நீராக பூமிக்குள்ளே தங்குகிறது. பூமியில் அந்த நீரை நாம் அமர்த்துகிறோம், தங்க வைக்கிறோம். அந்த வேலை யார் செய்யறா? நம்மளா செய்யறோம். மழை நீர் பொழிகிறது, நான் பூமிக்குள்ள போ, உள்ளுக்கு போய் நீ சேஃப்டியா இருந்துக்கோ, ஏதாவது நம்ம வாய்க்கால் வெட்டி வைக்கிறோமா? ஒண்ணுமே இல்லை. அதான் தண்ணீர் உள்ளே வாங்க. நம்மளா யோசிச்சு பார்ப்போம், இந்த மண்ணை துளைத்து கொண்டு அவ்வளவு ஆழத்துக்கு, பல அடி ஆயிரத்துக்கு கீழே கூட பாறைகளை கூட துளைத்து கொண்டு அந்த நீர் எப்படி செல்கிறது? அது அல்லாஹ்வுடைய குதிரத். அல்லாஹ் அப்படி செட்டப் செஞ்சிருக்கான். ஏன் செஞ்சிருக்கான்? நம்மளை எல்லாம் வாழ வைக்கிறதுக்கு. மேல எல்லாம் காஞ்சி போச்சு, தண்ணி இல்ல, என்ன பண்றோம்? கிணத்தை தூண்டி இந்த தண்ணியை குடிக்கிறோம். அப்படியாவது நீ வாழணுங்கிறதுக்காக அல்லாஹ் அதை செய்யறான். அப்ப இதை அல்லாஹ் சிந்திச்சு பார்க்க சொல்றான். அல்லாஹ் இந்த வானத்துல இருந்து மழையை பொழிய வைக்கிறான். இந்த பூமியில் அவன் ஊற்றுக்களாக அதை ஓட செய்கிறான். ஊற்றுக்களாக அந்த நீர் ஓடுகிறதே, அருவிகளாக பொங்கி வெளியே வருகிறது. கீழே போன நீர் அழுத்தத்தோட மேல வருது, ஏன்னா மேல வந்தாதான் நம்ம குடிக்க முடியும். அது ஆறுகளாக அப்படி வருகிறது. எப்படி? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதையெல்லாம் அல்லாஹ் இந்த மலையிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறான். அல்லாஹ் அதை கூட எப்படி சொல்றான் பாரு, உங்களுடைய நீர் வற்றி விட்டால் உங்களுக்கு யார் அந்த நீரை கொண்டு வருவார்? பூமியில நீர் வற்றி போச்சு, எவ்வளவு தூரம்? ஒரு 300 அடி 200 அடி அந்த அளவுக்கு நம்ம தோன்றோம். இன்னைக்கு பெரிய பெரிய மிஷின்லாம் வந்துருச்சு. அல்லாஹ் இந்த நீர் அவ்வளவுதான் பூமியுடைய ஆழமா? அதை விட இன்னும் ஆழம் இருக்குதுல்ல, இன்னும் அடி ஆழத்துக்கு அல்லாஹ் கொண்டு போயிட்டா உங்களால எப்படி அந்த நீரை கொண்டு வர முடியும்? அப்ப எந்த இடத்துல அல்லாஹ் வைக்கணுங்கிறதையெல்லாம் அவன் ஹிக்மத் நுண்ணறிவாளன் அதையெல்லாம் புரிஞ்சு அல்லாஹ் நமக்கு ஒரு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறான். ஆஹ், இதையெல்லாம் காணும் போது நமக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். மழை நீரை பார்க்கும் போது இது அல்லாஹ்வுடைய பரக்கத். அதனாலதான் அபூதல்ஹா இல்ல தலஹா ரலி அல்லா அவங்க ஒரு காலத்துல நோன்பு வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க நாடு இந்த சவுதி தானே, மக்காவில் இருந்திருப்பாங்க இல்ல மதீனாவில் இருந்திருப்பாங்க. நோன்பு வச்சிருந்தாங்க, உபரியான நோன்பு. ஒரு நாள் மழை பொழிஞ்சிச்சு. என்ன மழை? ஐஸ் கட்டி மழை. நோன்பு வைத்திருக்கிறாங்க, அந்த ஐஸ் கட்டி எடுத்து அவங்க சாப்பிட்டாங்க. அப்ப கூட இருந்தவங்க கேட்டாங்க, நோன்பு வச்சிருக்கீங்களே, எப்படி நீங்க ஐஸ் கட்டி சாப்பிட்டீங்க? அவங்க சொன்னாங்க, தலஹார் அலி அல்லா அவர்கள், இது பரக்கத், அல்லாஹ்வுடைய பரக்கத். அந்த ஐஸ் கட்டியை சாப்பிடறதுக்காக உபரியான நோன்பை கூட அவங்க முறிச்சாங்க. தப்பு கிடையாது. அதுதான் ரமலான்ல இருக்கும்போது நோன்பு முறிச்சிடக்கூடாது. ரமலான்ல இருக்கும்போது இது பரக்கத்துல ஐஸ் கட்டி மட்டும் பரக்கத்து இல்ல, எல்லாமே பரக்கத்து தான். ஏன்னா கடமையான நோன்புகளை முறிக்க கூடாது. ஆனா உபரியான நோன்புகளை நம்ம என்ன செய்யலாம்? முறிக்கலாம். அவங்களுக்கு எப்பயாவது ஒரு நாள் தான் அந்த மழை பொரியும். அதுவும் இந்த அரபு தேசத்துல எப்பயாவது ஒரு தடவை மழை பொழியும். அந்த மழை கூட ஐஸ் கட்டி மழையா இருக்குமா? அதுவும் ரொம்ப அரிது. அந்த நேரத்துல அது மேல உள்ள பிரியத்துல அவங்க நோன்பு முறிச்சாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு என்ன சிந்தனை வருது? அல்லாஹ்வுடைய பரக்கத், அதை நம்ம அனுபவிக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹமத் என்று சஹாபாக்கள் நினைச்சு நடைமுறைப்படுத்திருக்கிறத பாக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அதுதான் கேட்கிறான், நஹ்னுல் முன்ஸிலூன். இந்த மழை நீரை வானத்திலிருந்து நீங்க இறக்குறீங்களா, நாம இறக்கணுமா? இந்த கேள்விக்கு நம்மால யார் பதில் சொல்ல முடியும்? ஒரே பதில் என்ன? அல்லாஹ் தான் இறக்கணும், வேற எந்த பதிலும் சொல்ல முடியாது. வானத்திலிருந்து மழை நீரை அல்லாஹவே இழக்குகிறான். நாம் நினைத்திருந்தால் உப்பு தண்ணியாகவே அதை விட்டு இருப்போம். உண்மைதான, இந்த மழை நீர் மட்டும் இல்லாட்டினா எல்லாமே உலகத்துல உப்பு தண்ணீர் தான், கடல் தண்ணி தான் குடிக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறது? கடல் தண்ணீரை ஆவியாக்கி அந்த பிறகு அந்த ஆவி மழை நீராகுது, உப்பு கடலில் தங்குகிறது, உப்பு இல்லாத நீர் நமக்கு கிடைக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுற. வானத்திலிருந்து நீங்க இருக்கிறீங்களா, நாங்க இருக்கிறோமா? நாம நினைச்சிருந்தா அது அப்படியே உப்பு தண்ணீராகவே விட்டு இருப்போம். சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? ஒரு மூமின் மலையை காணும் போது ஈமான் அதிகமாகும். நபி அவர்கள் அவருடைய காலத்துல இது மாதிரி மழை ஏற்படுகிறது. சுபுகு நேரத்துல மழை பொழிகிறது. நபி அவர்கள் சுபுகு தொழுகிறாங்க. நெற்றி எல்லாம் ஈரமாக களிமண் நெற்றியில் படிந்திருக்கிறது. தொழுதுவிட்டு சஹாபாக்களிடம் கேட்டார்கள், உங்களுடைய இறைவன் இன்று இரவு ஒன்று சொல்லி இருக்கிறான், என்ன தெரியுமா? சஹாபாக்கள், என்ன அல்லாஹ்வின் தூதரே? அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னதாக வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் என்ன ஹதீஸ்? ஹதீஸ் குதுசி, ஹதீஸ் இலாஹி, ஹதீஸ் ரப்பானி என்று சொல்லப்படும். அப்படின்னா அல்லாஹ் பேசக்கூடிய ஹதீஸ்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்பஹ மின் இபாதி மூமினும் வ காஃபிரும், என்னுடைய அடியார்களின் இன்றைய காலை பொழுதை காஃபிரும் இருக்கிறான், மூமினும் இருக்கிறான். என்னுடைய அடியார்களில் இன்றைய காலை பொழுதில் மூமினானவனும் இருக்கிறான், காஃபிரானவனும் இருக்கிறான். மழை பொழிஞ்ச நேரத்தில் மூமினா போனவனும் இருக்கிறான், மழை பொழிஞ்ச நேரத்தில் காஃபிரா போனவனும் இருக்கிறான். யாரு மூமின், யாரு காஃபிர்? மன் கால முதிர்னா பி ஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால், அல்லாஹ்வுடைய கிருபையால் நமக்கு மழை கிடைத்திருக்கிறது என்று யார் சொன்னாரோ, பதாலிக்க மூமினும் பி, அவன் என்னை நம்பிய மூமின், நட்சத்திரத்தை மறுத்தவன். யார் முதிர்னா பினவி கதாவ கதா, மழை பொழியும் போது அல்லாஹ்வுடைய சிந்தனை உனக்கு வராம, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வராம, நமக்கு மழை வந்துச்சுன்னா இந்த நட்சத்திரத்தினாலதான் மழை வந்துச்சு, இதனாலதான் வந்துச்சு, அதனாலதான் வந்துச்சு என்று அல்லாஹை மறந்து விட்டு அதற்கு நட்சத்திரங்களை யார் சாட்டுவாரோ அவர் நட்சத்திரத்தை நம்பிக்கை கொண்டவன், என்னை மறுத்த நன்றி கட்ட காஃபிர் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக மலையை காணும் போது ஒரு மூமினுடைய சொல் என்ன இருக்கணும்? அல்லாஹ்வுடைய ரஹமத் பொழிகிறது, அல்லாஹ்வுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. ஆனால் நபி அவர்கள் மலையை வேண்டாம்னு சொன்னதாக எங்கேயுமே நீங்க ஹதீஸ்ல பார்க்க முடியாது. எவ்வளவு மதீனாவே மூழ்கி போற அளவுக்கு வந்தா கூட நபி அவர்கள் எந்த ஒரு இடத்துலயும் மழையை வேண்டாம்னே சொல்லல. அல்லாட்ட யாரா மழையை கொடுக்காதுன்னு சொல்லவே இல்லை. மாறாக வேற மாதிரி தான் அவங்க அல்லாட்ட துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? அல்லாஹும் ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழை வேண்டாம், எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மழை ஒழியாத இடங்களுக்கு அந்த மழையை கொடு. மலை பிரதேசங்களில், காய்ந்த பாலைவனங்களில், புல் புதர்களில், மனிதர்கள் வசிக்காத காட்டு பகுதிகளில் அங்க அந்த மலையை திருப்பி விடு என்று அல்லாவிடம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். காரணம் அது அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பதால் தான். அதனால அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மலையை சுட்டி காட்டி கதாலிக்கு நுஹ்ரிஜுல் மௌத்தா, பாருங்க மழை நீரை நான் பொழிய வைக்கிறேன், ஒண்ணுமே இல்லாம செத்து போன அந்த பூமி, இறந்த பூமி, அங்க மறுபடியும் உயிர் வருது. இப்படித்தான் இறந்து போன எல்லாரையும் நான் உயிர்ப்பிப்பேன். இதை சொல்லி அல்லாஹ் கியாமத்தை நம்ப சொல்றான், மறுமையை அல்லாஹ் நம்ப சொல்லுகிறான். கண்ணால பாக்குறீங்களா, உலகத்துல பாக்குறீங்கல்ல, உலகத்துல ஒரு பூமியில பாருங்க, உயிரினங்களே இல்ல, எல்லா உயிரினங்களும் செத்து போய் விட்டது, காய்ந்து போய் விட்டது. மழை நீர் பாய்ந்தவுடன் அங்கே உயிர் வருகிறது. அப்ப செத்து போனவங்க அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறானா இல்லையா? இந்த விஷயத்தை இதுவே உலகத்துல முடியும் சொன்னா ஏன் நீங்களா மௌத்தா போன பிறகு அல்லாஹ் ஏன் உங்களை உயிர்ப்பிக்க மாட்டான்? அப்ப அல்லாஹ் நம்மையும் உயிர்ப்பிப்பான், மறுமை நாள் இருக்கிறது என்ற நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் பயமும் நமக்கு வர வேண்டும். இந்த மலையை காணும்போது ஒரு சந்தோஷம் வரும், அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய கிருபை என்று நம்ம மகிழ்ச்சிப்படுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அதோடு நமக்கு பயமும் வர வேண்டும். என்ன பயம்? அல்லாஹ் நினைத்தால் இதையே தண்டனையா கூட மாற்றி அழிக்கவும் செய்யலாம். இது அல்லாஹ்வுடைய ரஹமத்து தான். அந்த ரஹமத் எல்லாம் ஒரு லிமிட்ல இருந்தா பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நினைச்சானா அளவு கடந்து அதை மலையை கொடுத்து விட்டால் அது அதாபாக மாறிவிடும். அப்படி பல்வேறு கூட்டங்கள் அழிக்கப்பட்டும் இருக்கிறது, மழை நீரால் அழிக்கப்பட்டும் இருக்கிறது. யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள். நூஹ் நபி எவ்வளவு பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க, அல்லாஹ்வை நம்பல, அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் நூஹ் நபி ஒரு கப்பலை செஞ்சாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய வஹி வந்துருச்சு, மழை பொழிய போகுது, உலகம் அழிய போகிறது, அல்லாஹ்வை நம்பியவர்கள் மட்டும் கப்பலில் காப்பாற்றப்படுவார்கள், கப்பல் செய்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பியவங்க எல்லாம் கப்பல் ஏறிட்டாங்க. உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அதுவும் கப்பலில் ஏற்றப்பட்டு விட்டது. மழை பொழிகிறது. நூஹ் நபியுடைய மகனிடம் நூஹ் நபி சொல்றாரு, மகனே அல்லாஹ்வை நம்பு, இறக்கம் மானா, எங்களோடு வந்து கப்பலில் ஏறிக்கொள். அவன் சொல்கிறான், அல்லாஹ்வை நம்பாத காஃபிர் அவன் சொல்கிறான், தண்ணீரில் இருந்து காப்பாற்றக்கூடிய மலையில் நான் ஏறிக்கொள்வேன், மலையில ஏறிக்கிட்டா நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். லா ஆசிமல் அம்ரில்லா, என் அருமை மகனே, அல்லாவுடைய கட்டளையிலிருந்து இன்னைக்கு யாரும் காப்பாற்ற முடியாது, மலையும் காப்பாத்த முடியாது. நீ மலைக்கு போனாலும் அல்லாஹ் உன்ன சும்மா விட மாட்டான், ஒழுங்கா நீ அல்லாஹ்வை நம்பி கப்பல்ல ஏறு. அவன் கேட்கல, பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய அலையை அல்லாஹ் கொண்டு வந்து அவனை அழித்து விட்டான் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப சமுதாய மக்கள் அழிக்கப்பட்டாங்க. வானத்துக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், வானமே உன்னிடத்துல உள்ள நீரை எல்லாம் நீ கொட்டு, வானம் பூரம் தண்ணீரை கொட்டுகிறது, பூமியே உன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய நீரை எல்லாம் வெளிப்படுத்து, பூமி மேலே பொங்குகிறது, வானம் கீழே பொழிகிறது. என்ன, கீழையும் தண்ணி மேலையும் தண்ணி, ரெண்டு பக்கமும் தண்ணி வெளியே வந்தா என்ன ஆகிறது? அந்த சமுதாய மக்கள் அழிக்கப்பட்டாங்க. ஆக ஒரு சாரார் இந்த மழை நீரால் அழிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் யாரு? மழை நீராலே அழிக்கப்பட்டாங்க, கடல் நீரால் அழிக்கப்பட்டாங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் அழிக்கப்படல, சோதிக்கப்பட்டார்கள். அழிக்கப்படுறதுனா தொடர்ச்சி எடுக்கிறது தான் அழிக்கப்படுறது. இப்ப ஆதி சமூகத்தார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஆதி ஆதி சமூகத்தை அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சமூத் இல்ல, ஆது சமூது கிடையாது. சமூது கூட்டத்தார்கள் வந்து பூகம்பத்தால், பெரிய இடி முழக்கத்தால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனா ஆது கூட்டத்தார்கள் இந்த இடி முழக்கத்தால் மேக கூட்டங்கள் திரண்டு அப்படி அழிக்கப்பட்டார்கள். ஆமா, புயல் காற்று அதுவும் மழை மாறுற மாதிரி அவங்க நினைச்சாங்க. நபி அவர்கள் அதை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்க, ஆனா அவங்க கேட்கல. ஆது சமூகத்தார்கள் கேட்கவில்லை, அல்லாஹ்வை மறுத்தார்கள். அல்லாஹ் மேக கூட்டங்களை எல்லாம் திரள செய்கிறான். மேக கூட்டங்கள் எல்லாம் திரளுகிறது, அவர்கள் கொண்டாடுகிறார்கள், நமக்கு மழை கிடைக்க போகிறது, மேகங்கள் இருண்டு விட்டது, மேகங்கள் திரண்டு விட்டது, நமக்கு மழை கிடைக்க போகிறது என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பலம்மார் அவுஹு ஆரிலம் முஸ்தக்பில் அவுதியத்தையும், தங்களுடைய பள்ளத்தாக்குகளை நோக்கி, ஓடைகளை நோக்கி மேகக்கூட்டங்கள் திரண்டு வருவதை அவர்கள் கண்டபோது ஹாதா ஆரிலும் மும்திருனா, மழை தரக்கூடிய மேகம் இதோ வந்துவிட்டது என்று சொன்னார்கள். அது மழை தரக்கூடிய மேகம் அல்ல, அது சூறாவளி காற்று, அதிலே உங்களுக்கு வேதனை இருக்கிறது. அல்லாஹ் அந்த கூட்டத்தாரை அழித்தொழித்தான். அப்ப ஒரு மழையில் ஒரு பயமும் இருக்கிறது. அதனால நபி அவர்கள் காத்து அடிக்கும் போது மக்கள்லாம் சந்தோஷப்படுவாங்களாம், அரபுகள் சந்தோஷப்படுவாங்க, மழை பொழிய போகிறது, மழையின் அடையாளம் இந்த காற்று. ஆனா நபி அவர்களுடைய முகத்துல ஒரு கவலை, ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் வீட்டில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மழை பொழியக்கூடிய நேரத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள், நீங்கள் மட்டுமே பதட்டத்தில் பயத்தில் பீதியில் உறைந்து போயிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, இப்படித்தான் ஒரு கூட்டம் எனக்கு முன்னால் சந்தோஷப்பட்டு அழிந்து போனது. ஆது சமூகத்தார்கள் மழை என்று நினைத்தார்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு சூறாவளி காற்றை ஏற்படுத்தி அவர்களை அழித்து விட்டான். அது மாதிரியான ஒரு அதாபம் ஆயிடக்கூடாதுங்கிறனாலதான் நான் பயந்து கொண்டிருக்கிறேன். ஆக நபி அவர்கள் நமக்கு துவாவும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, இதனுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மழை பொழியக்கூடிய நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியா, இறைவா பிரயோஜனமான மழையை எங்களுக்கு கொடு. என்ன துவா இது? நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய துவா. மழை பொழியக்கூடிய நேரத்தில் நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய ஒரு துவா, அல்லாஹும்ம இறைவா சய்யிபன் நாஃபியா, பிரயோஜனமான மழையை கொடு. இன்னொரு இடத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இறைவா, அல்லாஹும் மஸ்கினா கைசம் முகைசம் மரியன் மரியன் நாஃபியன் கைர தாரின் ஆஜிலன் கைர ஆஜிலின், இறைவா எங்களுக்கு மழையை கொடு, செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையை கொடு, நன்மையை தரக்கூடிய மழையை கொடு, தீங்கு ஏற்படுத்தாத மழையை கொடு, உடனடியான மழையை கொடு, தாமதமில்லாத மழையை கொடு. ஏன்னா மழை வரணும், என்ன லட்சக்கணக்கான உயிரெல்லாம் செத்து போன பிறகு மழை வந்துச்சுன்னா அதனுடைய நன்மைகள் குறைவு. உடனடியான நன்மை ஏற்படுத்தக்கூடிய தீங்கிழைக்காத மழையை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்திருக்கிறார்கள். ஆக இப்படி நாம் அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். இதுபோன்று அல்லாஹ்வுடைய நினைப்புகளை நமக்குள் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நல்லடியாருடைய பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லடியார்கள் அனைவர்களும் நபியவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் இணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுக்குருல்லாஹ ஃபி குல்லி அஹ்யானிஹி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் நினைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களின் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவிக்கிறது நம்ம பார்க்கிறோம். எனவே நாமும் அல்லாஹ்வை அதிகமாக நினைப்போம். அல்லாஹ்வுக்கு நிறைய நம்ம நன்றி செலுத்த வேண்டும். பலவுலா தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று அல்லாஹ் நம்மிடம் கேட்கிறார். எனவே அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும், அல்லாஹ் விதித்த கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ் விரும்பிய அடிப்படையில் வாழ வேண்டும், அல்லாஹ் எதை வெறுத்திருக்கிறானோ எதை தடை செய்திருக்கிறானோ அதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பான நன்மக்களாக அல்லாஹ் இணைக்கக்கூடிய உயர்வான நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.